ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى يقول بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من ابصارهم ويحفظوا فروجهم ذلك عز لهم ان الله خبير بما يصنعون وقال ايضا ما لي هذا الكتاب لا يغادر صغيره ولا كبيره الا احصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك احدا
கண்ணியமிக்க தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எம்மீது கொண்ட இரக்கம் அன்பின் காரணமாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய சக்திகள் வல்லமைகள் அவனுடைய தூதர் ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை செவிமடுக்கக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க தாய்மார்களே சகோதரிகளே, இந்த ஊரில் எத்தனையோ பெண்கள் ஆங்காங்கே வெளியே அவருடைய வேலைகளை வெட்டிகளில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒரு 30-40 பெண்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சமூகம் தர வைத்து குர்ஆனையும் ஹதீஸையும் நல்ல ஒரு விடயங்களை செவிமடுக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்திருக்கிறானே, இது எங்கள் மீது கொண்டு அல்லாஹ்வுடைய இரக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எம்மை அவருடைய குதிரத்தின் மூலமாக சக்தியின் மூலமாகத்தான் அல்லாஹ் எம்மை படைத்தான். நாங்கள் விரும்பி இந்த உலகத்துக்கு வரவில்லை, அது நானாக இருக்கலாம் அல்லது நீங்களாக இருக்கலாம், நம்முடைய தாய் தந்தையர்களாக இருக்கலாம், எவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவன் விரும்பி எம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். நாம் விரும்பிய பிரகாரம் இந்த உலகத்துக்கு வரவும் இல்லை, நாம் விரும்பிய பிரகாரம் ஆணாக பிறக்கவும் இல்லை, பெண்ணாக பிறக்கவும் இல்லை. அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய குதிரத் எப்படி இருந்ததோ, அல்லாஹ் எதை முடிவு செய்தானோ, இந்த அடிப்படையில் அல்லாஹ் எம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். கண்ணியமிக்க தாய்மார்களே சகோதரிகளே, குர்ஆன் அல்லாஹு தஆலா இதை குறிப்பிடும் பொழுது கூறுகின்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூனா ஷைஆ, வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும், உங்களுடைய தாய்மார்களுடைய கர்ப்பத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்கினான். அல்லாஹ் உங்களை வெளியாக்கிய பிறகு எதையும் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தீர்கள். ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்கின்றது, அல்லது நம்முடைய மகளுக்கு அல்லது மகளுக்கு குழந்தையை கிடைக்கின்றது, அந்த நேரத்தில் கிடைக்கின்ற குழந்தையை பாருங்கள், அந்த குழந்தை பால் குடிப்பதாக இருந்தாலும் அந்த குழந்தையுடைய வாயில் தாய் தான் அந்த பாலை புகட்டுவதற்கு ஏற்பாடு செய்வார். ஏன் அந்த குழந்தைக்கு தாய் யார் தந்தை யார் என்பது கூட தெரியாது. இந்த நிலைமையில் தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்தோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இது அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய குதிரை. அல்லாஹ் அவருடைய சக்தியின் மூலமாக, அவருடைய வல்லமையின் மூலமாக நமக்கு நம்மை இந்த உலகத்தில் அனுப்பி, இந்த அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா நம்முடைய உடம்பில் பிரதானமாக மூன்று உறுப்புகளை, மூன்று கருவிகளை அல்லாஹ் பொருத்தி அனுப்பினார். இது அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளில் மிக பிரதானமானது, பெருமதியானது. இது மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கருவி என்ன, அந்த மூன்று மெஷினும் என்ன என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு செவிப்புலனை அல்லாஹு தஆலா படைத்தான். அல்லாஹ் காதினுடைய கேட்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். கண் பார்வை, நமக்கு இது உள்ளம், இந்த மூன்று கருவிகளையும் அல்லாஹ் நமக்கு பொருத்தி அனுப்பியிருக்கின்றான். இதாக விசேஷமானது, மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஐம்புலங்களில் மிகவும் முக்கியமானது. கண்ணியமானவர்களே, இதனுடைய பெருமதியை இந்த பார்வை இல்லாத ஒரு மனிதனிடம் சென்று விசாரித்து பாருங்கள். ஒரு கண் பார்வை அற்ற ஒரு பெண்ணிடம் அல்லது ஒரு ஆணிடம் சென்று பாருங்கள், அதனுடைய பெருமதியை அவர் சொல்லுவார். இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பணங்கள், சொத்துகள், செல்வங்கள் இருந்தாலும் அல்லாஹ் ஒரு மனிதரை குருடராக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பரம்பரையை அல்லாஹ் பாதுகாத்தருள்வான். ஆக்கிவிட்டால் அந்த குருட்டு தன்மையிலிருந்து பார்வையை கொடுப்பதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. இதே போன்றுதான் கேள்வி, காதினுடைய சக்தி. ஒரு செவிடரிடம் போய் கேட்டு பாருங்கள், காது கேட்காத ஒரு மனிதனிடம் சென்று இந்த காதினுடைய பெருமதி எவ்வளவு என்று கேட்டு பாருங்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்றுதான் கல்புடைய உள்ளம் இன்னைக்கு பைபாஸ் செய்யப்படுகிறது. சொல்லுகின்றோம், ஹார்ட் இவர் இதில் ஒரு ஓட்டை ஏற்பட்டிருக்கிறது, லட்சக்கணக்கு செலவழிக்கிறார்கள். அல்லாஹ் அப்படியான நிலைமையிலிருந்து பாதுகாத்து இந்த ஒரு உன்னதமான மூன்று கருவிகளை பொருத்தி அனுப்பினான். அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்படி பொருத்தப்பட்ட மனிதர்களிலும் குறைவானவர்கள் தான் என்னை ஞாபகம் செய்கிறார்கள். இந்த மூன்று கருவிகளையும் பயன்படுத்தி இதை அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பெருமதியான உறுப்பு. இந்த உறுப்பை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அல்லது பிழையாக பயன்படுத்துகிறார்களோ நாளை மறுமையில் இதற்குரிய கேள்வி கணக்கையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் முத்தாலா குர்ஆன் சொல்லுகின்றான், பார்வை, கேள்வி, இந்த கல்பு, இவைகளை பற்றி நாளை மறுமையில் நிச்சயமாக விசாரிக்கப்படும். இந்த கண்ணை தந்த அல்லாஹ் இந்த கண்ணின் மூலமாக இவர் எதை பார்த்தார், அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை பார்த்தாரா அல்லது அல்லாஹ் ஹராமாக்கிய விடயத்தை பார்த்தாரா. இந்த காது அல்லாஹ் விரும்பிய விடயங்களை கேட்டதா, அல்லாஹ் வெறுத்த விடயங்களை கேட்டதா? இந்த கல்பு அல்லாஹ் விரும்பியதை சிந்தித்ததா யோசித்ததா, அல்லாஹ் வெறுத்ததை யோசித்ததா? பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்ணை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், ஒரு மனைவி இருக்கின்றால் அவளுக்கு அல்லாஹ் கணவனையும் கொடுத்திருக்கின்றான். இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கிறார்கள். வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் கணவன் தொழிலுக்காக வேண்டி செல்கின்றான், இந்த மனைவியோ வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாள். இந்த கணவன் காலையில் சென்று மாலையில் வீடு திரும்புகின்றான். அவன் மாலையில் வீடு திரும்பும் பொழுது இந்த மனைவி நினைத்து, என்னுடைய கணவன் அதிகாலையில் வீட்டை விட்டு வேலைக்காக வேண்டி சென்றான், மாலையில் அவன் வீடு திரும்புகின்றான், இந்த கணவனை வரவேற்பதற்காக வேண்டி வாசல் படியில் அல்லது வீட்டுக்குள்ளால் இருந்து கொண்டு இந்த மனைவி அந்த கணவனை இரக்க கண் கொண்டு பார்க்கிறாள். இதே போன்று அந்த கணவனும், நான் பகல் முழுக்க வேலை பளுவில் ஈடுபட்டு விட்டு என்னுடைய மனைவியை பார்ப்பதற்காக வேண்டி நான் வீடு திரும்புகின்றேன், என்னுடைய மனைவியோ அவளை நான் இரக்க கண் கொண்டு பார்க்க வேண்டும், ஏன் அவள் எனக்கு வேலையில் வெட்டிகளை செய்து தருகின்றாள், அவளுடைய வேலையோ குழந்தைகளுடைய வேலை ஒரு பக்கம், என்னுடைய வேலை ஒரு பக்கம், இந்த குழந்தைக்கும் எனக்கும் அவளுக்கும் சேர்த்து சமைக்க வேண்டிய இந்த சாப்பாடையும் அவள் செய்கின்றாள், துவைக்க வேண்டிய துணியையும் துவைக்கின்றாள், வீட்டினுடைய வேலையும் செய்கின்றாள். இப்படிப்பட்ட ஒரு மனைவியை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான், இந்த மனைவியை நான் இரக்கம் கொண்டு நான் பார்க்க வேண்டும் என்று ஆவலுடன் கணவன் வீட்டுக்கு நுழைகின்றான். மனைவியும் இரக்கம் கொண்டு இந்த கணவனை பார்க்கின்றாள், கணவனும் அந்த மனைவியை இரக்கம் கொண்டு பார்க்கின்றான். இந்த நாலு கண்களையும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வையால் பார்க்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பாருங்கள், ஒரு தன்னுடைய பெருமதி, இந்த கண்ணை நாம் சரியான வழியில் பயன்படுத்தினால் அதற்கு வழங்கப்படக்கூடிய கூலியை பாருங்கள். அவள் பார்த்தது தன்னுடைய கணவனை மாத்திரம்தான், அவள் பார்த்தது தன்னுடைய கணவனை மாத்திரம்தான், அந்த கணவன் பார்த்தது இரக்க கண் கொண்டு தன்னுடைய மனைவியை மாத்திரம்தான். இவர்களை அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்கின்றான். அந்த மனைவி ஹலாலான பார்வையை பார்க்கின்றால், ஹலாலாக கிடைத்த அந்த குழந்தையை பார்க்கின்றால், தன்னுடைய தாய் தந்தையரை பார்க்கின்றால், குர்ஆனை பார்க்கின்றால், அல்லாஹ் எவ்வளவு கூலிகளை வைத்திருப்பான். இந்த பார்வைகளை, இந்த கேள்விகளை, இந்த சிந்தனையை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களில் இவர்கள் இதை பயன்படுத்தினால், இந்த உறுப்புகள் எதை சம்பாதித்ததோ அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக நாளை மறுமையில் இவர்கள் எங்கு செல்வார்கள், இந்த உறுப்புகள் எங்கே செல்லும், அங்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆன் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا أُولَئِكَ كَالْأَنْعَامِ பல் ஹும் அவல். நரகத்துக்காக வேண்டி மனிதர்களையும் ஜின்களையும் ஒரு கூட்டத்தாரை நாம் படைத்திருக்கின்றோம். அவர்கள் செய்த தவறு என்ன? அவர்களுக்கு உள்ளம் இருந்தது, அந்த உள்ளத்தால் அவர்கள் எதை விளங்கணுமோ அதை விளங்கவில்லை. வலவும் அவர்களுக்கு கண் இருந்தது, கண் பார்வை இருந்தது, அந்த கண்ணின் மூலமாக அவர்கள் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கவில்லை. வலகும் ஆதானும் அவர்களுக்கு செவிப்புலன் இருந்தது. அந்த செவிப்புலனின் மூலமாக அவர்கள் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்கவில்லை. பார்கள், நமக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? இன்றைய ஜும்மாவுடைய நாளை மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் நம்முடைய மஹல்லாவில் பெண்களுக்குரிய பயான் ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். நிர்வாண சபையினர், நம்முடைய பள்ளியுடன் தொடர்புடையவர்கள், நலம் விரும்பிகள், இந்த பள்ளிக்காக வழி கஷ்டப்படக்கூடிய ஹஜ்ரத் முஅஜ்ஜின் நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏன்? நம்மளுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய அத்துணை பெண்களும் நல்ல விடயங்களை கேட்க வேண்டும், நல்ல விடயங்களை செவிசாய்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய பாக்கியம் நம்ம எத்தனை பேரை கிடைத்தது? இன்னும் எத்தனை பேர் இதை பார்க்காமல் தவறான வழிகளில் தங்களுடைய பார்வைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய செவிப்புலனை எங்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த தவறான வழியில் பார்வையை, செவியை, உள்ளத்தை செலவழிக்கக்கூடியவர்களை பற்றி தரலா சொல்லுகின்றார். அவர்கள் நரகவாதிகள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உலாஇக்கல் அன்னாம், அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள். இந்த கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகைகள், இந்த ஒட்டகைகள், இந்த மிருகங்களை போன்றுதான் இவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், பல்ஹும் அவல், அந்த மிருகங்களை விட மோசமானவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இதனால் தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாக உங்களுடைய பார்வையை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? சூரத்து நூரை எடுத்து பாருங்கள். இன்னைக்கு மாஷா அல்லாஹ், பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் நல்லா புக்ஸ் வாசிக்கின்றோம், நல்லா பேப்பர் வாசிக்கின்றோம், நல்லா நியூஸ் பார்க்கின்றோம், நல்லா டிராமாக்கள் பார்க்கின்றோம், தொடர் டிராமாக்கள், நாடகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பெண்கள் அவருடைய சமையல் அறையில் அவர்கள் என்ன, ரேடியோ கேட்டுக்கொண்டும், நாடகம் கேட்டுக்கொண்டும், டிராமா பார்த்துக்கொண்டும் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள். குர்ஆனை படித்தவர்கள், குர்ஆனை விளங்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் சூரா நூறில் பெண்களுக்குரிய எல்லா விடயங்களையும் அதை சொல்லியிருக்கின்றான். அவர்களுடைய அறிவிப்பு வருகிறது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்து நூர், உங்களுடைய பெண்களுக்கு, உங்களுடைய பெண்களுக்கு சூரத்து நூரை கற்றுக் கொடுங்கள். இந்த சூரா நூரில் அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாக விடயத்தை குறிப்பிடுகின்றான். ஆண்கள் தங்களுடைய பார்வைகளை எப்படி பார்க்க வேண்டும், தங்களுடைய பார்வைகளை அவர்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் பெண்கள் தங்களுடைய பார்வைகளையும் மர்மஸ்தானங்களையும் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இந்த ரெண்டு விடயங்களையும் ஆண்களும் பெண்களும் செய்தால் இந்த உலகத்தில் எந்த ஒரு பித்னாவும் பசாதும் வரமாட்டாது. உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மர்மஸ்தானங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், பெண்களுக்கு நம்ம நீங்கள் சொல்வீராக, அவர்களும் அவருடைய பார்வைகளை பாதுகாக்க வேண்டும், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு தாடி தொப்பி வச்சவர் வந்தா அப்படியே முக்காடு போட்டு எங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி அப்படியே போவோம். அதற்கு நேர்மாற்றமாக அந்நியவர்கள், இந்த இஸ்லாத்துடைய அடையாளம் இல்லாதவர்கள், அவர்களை கண்டால் பேசுவோம், கதைப்போம், சிரிப்போம். இது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம், உங்களுக்கு மகரம் இல்லையா, உங்களுக்கு பேசுவதற்கு ஆர்வமாக்கப்படவில்லையா, உங்களுடைய தொடர்பை நீங்கள் தொடரக்கூடாது, துண்டிக்கணும். இது நபிமார்களுடைய மனைவி முதல் சஹாபா பெண்கள் வரை கியாம நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் பெண்களாக இருக்கிறார்களோ ஆண்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இன்றைய நாள் ஜும்மாவுடைய நாள். நம்முடைய வீட்டில் விதவிதமான சாப்பாடுகளை நம்முடைய கணவன்மார்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் சமைத்திருப்போம். அதிகமான இடங்களில் இந்த சாப்பாடுகள் விதவிதமாக செய்கின்றோம். ஏன்? கிழமையில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், ஜும்மாவுடைய நாள். நம்முடைய கணவன்மார் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் ஜும்மாவுக்கு செல்வார்கள். சென்று விட்டு இந்த பகல் உணவை அவர்கள் ருசியோடு சாப்பிட வேண்டும் என்பதற்காக சில வீடுகளில் பிரியாணி சமைப்பார்கள், சில வீடுகளில் அழகான ரைஸ் அண்ட் கறி சமைப்பார்கள், இன்னும் சில வீடுகளில் ஃப்ரைட் ரைஸ் போடுவார்கள். இப்படி நாம் ஊர்களில் பார்க்கின்றோம். அவருடைய ஊர்களுக்கு வளமைக்கு ஏற்ற அவர்களுடைய ஊருடைய வளமையை போன்று ஆக்குவார்கள். ஏன்? என்னுடைய கணவனுக்கு ருசியாக கொடுக்க வேண்டும் சாப்பாடு. என்னுடைய உமா, என்னுடைய வாப்பாவுக்கு நான் ருசியாக கொடுக்க வேண்டும். என்னுடைய மகன் மகனுக்கு நான் ருசியாக ஆக்கி கொடுக்க வேண்டும். இதை நான் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு சகோதரிகளும் விரும்புகிறார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சாப்பாட்டினுடைய ருசியை விளங்கிய அளவு கூட அல்லாஹ்வுடைய கட்டளை, இபாதத்தை, விக்கிரை, குர்ஆனுடைய திலாவத்தை, இந்த பார்வையை பாதுகாப்பதனால் வரக்கூடிய ஈமானுடைய ருசியை இன்று உணரக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பிரியாணியுடைய ருசி விளங்குது, நம்முடைய டீயுடைய ருசி விளங்குது, நாம் சமைக்கக்கூடிய கறியுடைய ருசி விளங்குது, நாம் சமைக்கக்கூடிய கடை அப்பம், அதே போல இரவைக்கு சமைக்கிற சாப்பாடு, கல்யாண சாப்பாடு, திருமண சாப்பாடு, இதெல்லாம் இதனுடைய ருசிகளெல்லாம் நமக்கு விளங்குகிறது. ஆனால் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ருசி, ரெண்டு ரகாத் தொழுது விட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடிய ருசி, அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ருசி, இரவை எழும்பி தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுது அழுது கண்ணீர் வடிக்கக்கூடிய ருசி, இன்று நம்முடைய தாய்மார்களில் எத்தனை பேர் இந்த ருசியை அடைகிறார்கள்? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன நஸ்ர சம்மும் மின் சிஹாமி இப்லீஸ், இந்த பார்வை இருக்கிறதே பார்வை சைத்தானுடைய பார்வைகளில் நின்றும் உள்ளது. ஒரு அன் ஒரு ஆண் போகின்றார், அந்த ஆணை இவர் பார்க்கின்றார், அல்லது ஒரு பெண் போகின்றால் அந்த பெண்ணை இன்னொரு ஆண் பார்க்கின்றார். சைத்தான் ஒரு வகையான உணர்வை போடுவான், அவன் நல்லா உடுத்துட்டு போறா, அவன் நல்லா மேக்கப் பண்ணிட்டு போறா, இல்லாட்டி இந்த ஆண் நல்லா உடுத்துட்டு போறாரு. இப்படி அவர்களுடைய உள்ளத்தில் சைத்தான் ஒரு வகையான உணர்வை போடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தரக்கஹா மின் மகாஃபதி, யார் என்னை பயந்து பார்வையை தாழ்த்தி கொள்கிறார்களோ, அப்தல்துஹு ஈமானன் யஜிது அலாவத்தஹு ஃபி கல்பிஹி, அவருடைய உள்ளத்தில் ஒரு வகையான ஈமானுடைய ருசியை நான் போடுவேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை அல்லாஹ் ஹதீஸை குதுசியாக குறிப்பிடுகிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை பயந்து யார் பார்வையை தாழ்த்துகிறார்களோ, பார்வையை பேணுகிறார்களோ, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ஈமானுடைய ருசியை போடுவான். இன்றைக்கு டிராமாவுடைய ருசி எங்களுக்கு விளங்குது, பார்க்கிற படத்தினுடைய ருசி விளங்குது. ஒரு பேப்பர் பார்க்கிறோமா, அந்த பேப்பரை பார்த்து முடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ருசி விளங்குது. குர்ஆனை துறந்து ஓதக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? குர்ஆனை துறந்து ஓதக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நாம் அல்லாஹ்வுக்கு நூற்றுக்கு நூறு இல்ல, அதை விட அதிகமாக அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்தாலும் ஈடாக மாட்டாது. இந்த நாட்டை பார்க்கின்றோம், இந்த நாட்டில் அல்லாஹ் எம்முடைய இபாதத்துக்கு எந்த ஒரு தடையையும் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை ஓதணுமா, தொழணுமா, திக்ர் செய்யணுமா, இபாதத் செய்யணுமா, பெண்கள் பயானுக்கு வரையுமா, இப்படியான எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையான உதவிகளையும் உபகாரங்களையும் அல்லாஹ் செய்து கொடுத்திருக்கின்றார். சில நாடுகளில் பார்க்கின்றோம், சில நாடுகளில் குர்ஆனை பார்க்க முடியாது, முஸ்லிம்கள் என்று தங்களுடைய அடையாளங்களை காட்ட முடியாது. இப்படி எத்தனையோ நாடுகள் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ரஷ்யாவுடைய ஒரு வரலாறு இருக்கின்றது. ரஷ்யாவுடைய ஒரு முஸ்லிமான ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையில் குர்ஆனை அவர் காணவே இல்லை. ஏன்? ரஷ்யாவுடைய ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த மூதாட்டி பெண் வாசலில் உட்கார்ந்திருந்தால், அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அரேபிய நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் அதன் வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது அந்த மூதாட்டி பெண் கூப்பிட்டு கேட்டால், உங்களிடம் குர்ஆன் குர்ஆன் சொல்வார்களே, அந்த குர்ஆன் இருக்கின்றதா? உடனே அந்த அரபி தன்னுடைய பொக்கத்தில் இருந்த சிறிய குர்ஆனை எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுத்தார்கள். அந்த பெண்மணி தன் குர்ஆனை துறந்து அப்படியே கண்ணில் வைத்து அந்த குர்ஆனுக்கு முத்தமிட்டு அந்த மனிதரிடம் கொடுத்து விட்டு சொன்னார், இந்த இடத்திலே அப்படியே நிற்பீராக, நான் ஒரு பொருளை கொண்டு வருகின்றேன் என்பதாக அந்த இடத்தில் அந்த அரபியை நிப்பாட்டி விட்டு வீட்டுக்குள் சென்று ஒரு பெரிய பொட்டியை எடுத்து கொண்டு வந்தார். அந்த ரஷ்யா பெண் பெட்டியை கொடுத்தவுடன் அந்த அரபி ஆச்சரியமாக பார்த்தார், இது என்னம்மா? அந்த பெண்மணி சொன்னால், திறந்து பார்க்கவும். திறந்து பார்த்தவுடன் அந்த பெட்டிக்குள் வைரமும் வைடூரியமும் முத்தும் மரகதமும் இன்னும் ஏராளமான தங்க நகைகளும் அந்த பெட்டிக்குள் இருந்தது. அந்த அரபி ஆச்சரியத்துடன் கேட்டார், இது எதற்காக வேண்டி? அந்த பெண்மணி சொன்னா, என்னுடைய வாழ்நாளில் அல்லாவிடம் கேட்ட துஆக்களில் ஒன்றுதான், என்னுடைய மௌத்துக்கு முன்னால் உன்னுடைய கலாமாகிய குர்ஆனை யார் காட்டுகிறாரோ அவருக்கு என்னுடைய இத்தனை செல்வங்களை நான் அவருக்கு ஹதியாவாக கொடுப்பேன். கண்ணியமானவர்களே, குர்ஆனை அந்த பெண்ணுக்கு வயது 63 அல்லது 65. குர்ஆனை பார்த்து ஆசைப்பட்டு தன்னுடைய அனைத்து நகைகளையும் கோடிக்கணக்கான பெருமதியார் நகைகளை அந்த பெண் கொடுத்தாள். அந்த அரபி எடுக்கவில்லை, அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டார். கண்ணியமானவர்களே, மாதிரி இத்தனை ஏராளமான வரலாறுகள் இருக்கின்றது. இது அடிப்படையில் அல்லாஹ் எமக்கு இந்த உறுப்புகளை தந்த அல்லாஹ், அதன் மூலமாக எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம், அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாமுக்கு வருகிறார்கள். அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் தான் பல்ஆம் இப்னு பாஊர். அவருடைய சம்பவம் நமக்கு தெரியும். அவர் மிகப்பெரிய அறிஞராக இருந்தார். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் கொடுத்த நியமத் அவருக்கு அந்த லவ்ஹுல் மஹ்பூல் என்று சொல்லக்கூடிய அந்த பலகையை பார்த்து இங்கு பாட நடத்துவார் மாணவர்களுக்கு. கிதாபுகளில் தெளிவுபடுத்தப்படுகிறது, அவருடைய மஜ்லிஸில் கிட்டத்தட்ட 12,000 மாணவர்கள் இருப்பார்கள். அந்த அளவு அறிவு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார். செயல்பட்டு ஒரு தந்திரத்தை அந்த காலத்தில் பனி இஸ்ரவேலர்களுடைய நித்தம் செய்ய ஒரு சமூகம் வந்த பொழுது ஒரு தந்திரத்தை மேற்கொண்டார். ஒரு ஹீலாவை சொல்லிக் கொடுத்தார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தங்களுடைய கூட்டத்தாரிடம் எந்த ஒரு அந்நிய பெண்ணையும் யாரும் தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது. அந்த காலத்தில் இருந்த செல்வந்தர் தான் மிகப்பெரிய செல்வந்தர் ஜம்பி புரு சலூம் சொல்லக்கூடியவர். இவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். அந்த பல்ஆம் இப்னு பாஊரா என்ன செய்தார்? அந்த காலத்தில் இருந்த அரசருக்கு சொல்லிக் கொடுத்தார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பட்டாளத்தை வெற்றி கொள்ள வேண்டுமா, உங்களை ஈட்டக்கூடிய அழகான பெண்களை அலங்கரித்து அவர்களுடைய கையில் வகை வகையான இரத்தங்களை கொடுத்து அனுப்பினால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தில் கூட்டத்தால் இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய பார்வை இந்த பெண்களின் மீது பட்டுவிட்டால் அவர்கள் அந்த பார்வையை தொடர்வார்கள், பெண்களை ஆசை வைப்பார்கள், அதன் பிறகு தகாத உறவு கொள்வார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது என்பதை இந்த இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை அந்த சொல்லிக் கொடுத்தார். இப்ப அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஜம்ரிபுல் ஷலூம் வந்து சொன்னார், நான் இந்த கூட்டத்தாரை சேர்ந்த பெண்ணை நான் விரும்புகின்றேன், அவளை நான் அடைய வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹராம், அவள் நமக்கு மகரமான பெண் அல்ல. இல்லை என்பதாக அந்த பெண்ணை பார்த்தார், தொட்டார், தன்னுடைய கூடாரத்துக்குள் இழுத்து சென்றார், தகாத உறவு ஈடுபட்டார். அவர் அந்த அவருடைய கூடாரத்துக்குள்ளால் சென்று திரும்பி வரும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தான் என்றால் 20,000 பேருக்கு அல்லாஹு தஆலா தொழு நோயை, ஒரு வகையால் நோயை உருவாக்கினார். இது எதன் மூலம்? ஒரு பார்வையின் மூலமாக வந்த விபரீதம். அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? அந்த பெண்கள். அவர்கள் மீது இவருடைய பார்வை பட்டது, தகாத உறவு வந்தது. அதனால் பெண்களுக்கு, வெளியே இருந்தவர்களுக்கு அனைவர்களிலும் 20,000 பேர் இந்த பயங்கரமான நோயில் அவர்களுக்கு பரவியது. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், நீங்க இந்த ஹிஸ்டரியை படித்து பாருங்கள், இந்த சம்பவத்தை நீங்க படித்து பாருங்கள், அவர்கள் சிந்திப்பார்கள், சிந்திப்பார்கள், சிந்திப்பதற்குத்தான் இப்படியான சம்பவங்களை வைத்திருக்கின்றோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று பார்க்கின்றோம், நாம் திருமணம் முடித்தவர்கள் இருக்கின்றோம், நம்முடைய குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய வயது வந்த பெண்கள் இருக்கின்றோம், அல்லது திருமணம் முடித்து கொடுத்த குழந்தைகளை கண்ட எத்தனை தாய்மார்கள் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய காலங்கள் இன்று எதில் செல்கிறது? நம்முடைய பார்வையை நாம் எங்கு செலுத்துகின்றோம், என்ன செல்கின்றோம்? இன்று வாலிப பெண்களை பாருங்கள், அடுத்த புறம் வாலிப ஆண்களை பாருங்கள், இன்று நம்முடைய காலம் எதில் செல்கின்றது பார்க்கின்றோம். என்ன, இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு முசீபத்து தான் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன். நம்முடைய நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அதிலையும் 2,15,100 பேர் இந்த மொபைல் போனை பாவிக்கிறார்கள். இது வரலாறு சொல்லுகிறது, ஹிஸ்டரி சொல்லுகிறது. ஆளுக்கு ஒவ்வொரு போன், வீட்டில் 10 பேர் இருந்தால் 10 பேருக்கும் போன். நம்முடைய குழந்தை அழுகிறதா, அந்த குழந்தைக்கும் கேம் போட்டு கொடுக்கின்றோம், கார்ட்டூன் போட்டு கொடுக்கின்றோம், வீடியோக்கள் போட்டு கொடுக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த மொபைல் போனை கண்டுபிடித்தவர்கள் கூட தங்களுடைய குழந்தைகளுக்கு இதை யூஸ் பண்ண, பயன்படுத்த கொடுப்பதில்லை. வரலாறுகள் எடுத்து பாருங்கள், இதை நான் என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை சொல்லவில்லை, ஹிஸ்டரிகளை எடுத்து பாருங்கள். நாம் பாவிக்கக்கூடிய இந்த ஆப்பிள் போன் இருக்கிறது, ஆண்ட்ராய்டு இந்த போன் இருக்கிறது, இதை கண்டுபிடித்தவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். இவர் 2007 இந்த உலகத்துக்கு ஆப்பிள் போனை அறிமுகப்படுத்தினார். அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களே, நீங்கள் தான் இந்த ஆப்பிள் போனை கண்டுபிடித்தீர்கள், இந்த ஆப்பிள் போனுடன் சம்பந்தப்பட்ட ஐபேட், இந்த ஆப்பிள் போன், இவைகளை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் உபயோகிக்க, பயன்படுத்த கொடுக்கிறீர்களா அல்லது கொடுக்காமல் இருக்கின்றீர்களா? அவர் சொன்ன ஒரு ஆச்சரியமான பதில், இதை எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் பயன்படுத்த கொடுப்பதில்லை. அதற்கு காரணம் என்ன? இதன் மூலமாக இலத்திரி அணி, இதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை ஏராளம், அதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம், கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இவைகளை நம்முடைய சிறிய குழந்தைகளுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய அறிவுகள் நாளுக்கு நாள் குன்றிக்கொண்டே செல்கிறது. இயற்கையுடன் தொடர்பு நம்முடைய பாசை சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் படைத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குதிரை, அல்லாஹ்வுடைய சக்தியினால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளிலும் இருக்கக்கூடிய தொடர்பு எல்லாம் துண்டிக்கப்படும். காலம் செல்ல செல்ல நம்முடைய குழந்தைகளுடைய சிந்தனா சக்தி குறைந்து கொண்டு செல்லும். அவர்கள் யோசிக்கக்கூடிய திறனை இழந்து விடுவார்கள். நம்முடைய பரம்பரையில் அறிவாற்றல்கள் ஞானம் படைத்தவர்கள் குறைந்து கொண்டு நம்முடைய குடும்பம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கும். இதை நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். இதனால் தான் அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் இப்படியான இந்த மொபைல் போன், ஐபேட், ஆப்பிள் போன் இவைகளை நாங்கள் பயன்படுத்த கொடுப்பதில்லை. தயாரித்தவன் கண்டுபிடித்தவன் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கின்றான். ஆனால் இன்று என்ன செய்கின்றோம்? வீட்டில் சமையல் வேலை செய்கின்றோம், குழந்தை அழுகிறதா அதுக்கு கார்ட்டூனை போட்டுக் கொடுக்கின்றோம், அதனுடைய கையில் மொபைல் போனை கொடுத்து கேம் விளையாட சொல்கின்றோம். இது தாய்மார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவருடைய வாழ்க்கை எப்படி கழிகிறது? கல்வியில் பாதிப்பு, கல்வியில் பாதிப்பு. இந்த பாதிப்பு ஏதாவது வருகிறது? அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படித்தார்கள். கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே, உங்களுடைய ஊரை பற்றி நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜக்னா, இந்த யாழ்ப்பாணம், இந்த நாட்டுக்கே பட்டதாரிகளையும் அறிஞர்களையும் மிகப்பெரிய ஞானிகளையும் உருவாக்கிய ஒரு இடம்தான் இந்த ஊர். இங்கிருந்து வெளியானவர்களை பாருங்கள், பட்டதாரிகளை பாருங்கள், அறிவாளிகளை பாருங்கள், ஞானிகளை பாருங்கள். ஆனால் முன்னைய காலத்தில் இந்த அறிவாளிகள் எங்கே, ஞானிகள் எங்கே, உயர்ந்த பட்டதாரிகள் எங்கே? இந்த காலத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். நம்முடைய பார்வை, நம்முடைய கேள்வி, நம்முடைய சிந்தனா சக்தி எங்கு செலவழிக்கப்பட வேண்டும்? இன்றைக்கு பார்க்கின்றோம், நம்முடைய வாலிப பெண்கள் தாய் தந்தையர்களுக்கு தெரியாம தவறுகள் செய்கிறார்கள். காலம் காலப்போக்கில் வீட்டை விட்டு ஓடி போகிறார்கள். ஆனால் கடைசியில் தாயும் தந்தையும் தலையில் கையை வைத்து அழுகிறார்கள். அதற்கு குழந்தைகள் காரணம் அல்ல, தாயும் தந்தையும் தான் காரணம். ஈமானுடைய பாடத்தை, குர்ஆனை, ஹதீஸை, நல்ல விடயங்களை கொடுக்கவில்லை. பார்க்கின்றோம், குழந்தை கிளாஸுக்கு போகிறதா? என்னுடைய மகள் கிளாஸ் போகிறாவா, ஸ்கூல் போகிறாவா, அல்லது சுயேட்சை வீட்டுக்கு போகிறாவா? அவளுடைய கையில் மொபைலை கொடுக்கின்றோம். பார்க்கின்றோமா அவ யாருடன் பேசுகிறாள், யாருடன் தொடர்பாக இருக்கின்றாள், யாருடன் கலைக்கின்றாள், யாருடன் உறவாடுகின்றாள்? பார்க்கின்றோமா இல்லை? ஏதாவது தவறுகள் தப்புகள் நடந்ததன் பிறகு தலையில் கையை வைக்கின்றோம். இன்று திருமணம் முடித்தவர்கள் கூட இந்த தகாத உறவில் ஈடுபடுகிறார்கள். திருமணம் முடிக்காத பெண்கள் ஒரு பக்கம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயத்துடன் வாழ வேண்டும். நாம் சரியாக இருந்தால் நம்முடைய குழந்தைகள் சரியாக இருப்பார்கள். இதுக்கு குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா மரியமில் ஒரு சம்பவத்தையும், சூரா தஹ்ஃபில் ஒரு இன்னொரு சம்பவத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். தாய் தந்தையர் அவர்களுடைய பேசிக் சரியாக வரணும். நாம் பெரும் மாடா மாளிகை கட்டுகின்றோம், பவுண்டேஷன் சரியாக அமையலையா? நாங்கள் துறையா என்ற நட்சத்திரம் வரை பில்டிங் கட்டினாலும், ஒரு கவிஞர் சொல்கிறார், அது நிரந்தரமாக இருக்காது. நிரந்தரமாக இருக்கணுமா? பவுண்டேஷன் சரியாக அமையணும். தாயும் தந்தையும் சீராக வேண்டும். நம்முடைய பார்வை, நம்முடைய கேள்வி, நம்முடைய சிந்தனா சக்தி சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் சரியாக மாறுவார்கள், சரியாக மாறுவார்கள். ஒருவரிடம் கேட்கப்பட்டது, அவர் தன்னுடைய குழந்தைகளை வைத்து சொன்னார், நான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றேன், நிறைய உபகாரம் செய்திருக்கின்றேன். நீங்கள் சிறுவர்களாக இருக்கும் நிலைமையில், நீங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றேன், நலவு செய்திருக்கின்றேன். நீங்கள் பெரிய வயதில் இளைஞர்களாக இருக்கும் பொழுதும், நீங்கள் உங்களுடைய பருவ வயதை அடைந்ததன் பிறகும் நான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றேன் சொல்லிட்டு மூணாவது ஒரு ஆச்சரியமான விடயத்தை சொன்னார். நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலும் நான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றேன், நனவைத்தான் நான் இருக்கின்றேன். அந்த குழந்தைகள் நல்ல அறிவாளிகளாக இருந்தார்கள். தன்னுடைய தந்தையை அணுகி கேட்டார்கள், என் அருமை தந்தை அவர்களே, நீங்கள் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுதும் நனவை நாடியிருக்கிறீர்கள். உண்மையில் நனவை நாடியிருப்பார் ஒரு தாய் தந்தையர். நாங்கள் பருவவயதை அடைந்திருக்கின்றோம், அப்பையும் நீங்கள் நனவை நாடியிருப்பீர்கள். மூன்றாவது ஒரு ஆச்சரியமான விடயத்தை சொன்னீர்களே, கபில அன்சூழல், நாங்கள் பிறப்பதற்கு முன்னால் நீங்கள் எங்கள் மீது நனவை நாடியிருப்பீர்கள். அது ஆச்சரியமாக இருக்கின்றது. நீங்கள் நாங்கள் பிறக்கவே இல்லை, நீங்கள் நலவை எங்கள் மீது நாடியிருக்கிறீர்கள். சொன்னார், நான் உங்களுக்கு சாலிஹான ஒரு தாயை தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப பெண்ணும் நாளை மறுநாள், நாளை என்றால் நாளை அடுத்த நாள் அல்ல, ஏதோ ஒரு காலத்தில் இன்னொரு ஆணுக்கு மனைவியாக போகின்றாள், இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போகின்றாள், இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக சென்றவர் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாயாக மாறுகிறாள். அந்த பெண்ணுக்கு உணர்விருக்க வேண்டும், நான் ஒரு நான் என்னுடைய பெண்ணை பெண் குழந்தையை நான் வளர்க்கும் பொழுது நான் இது இன்னொரு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு செல்ல போகின்றார். ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு குழந்தையாக, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு உம்மாவாகத்தான் போக போகின்றார். இதை ஒவ்வொரு தாயும் தந்தையும் இதை நம்முடைய குழந்தைகளுடைய விடயத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதாவது மரியம் அலை சலாத்து வலாம் அவர்கள் அதற்கு ஈசா அலை சலாம் அவர்களை பெற்றெடுத்து வருகிறார்கள். மக்கள் யாரை டச் பண்ணினார்கள்? மரியம் அலை சலாம் பரிசுத்தமானவர்கள். மக்கள் வெளிநாட்டை வைத்து என்ன முடிவு செய்து சொன்னார்கள்? சொன்னார்கள், யா உஸ்தஹாரு மா கான அபூகி இம்ரா சௌஇன் வ மா கானத் உம்முகி பதியா. ஹாருனுடைய சகோதரியே, உன் உம்மா வாப்பாட்ட இந்த தவறு இருக்கல, உன் உம்மா வாப்பா இந்த தவறை செய்வதற்கு சான்ஸே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் நீங்க இருந்தீங்க, அப்ப தகாத உறவின் மூலமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்க சான்ஸ் இல்லை. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக்கி ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மூலமாகத்தான் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் என்பதை அல்லாஹ் அறிவித்தார். ஆனால் அதுக்கு முன் அந்த சமூகம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒப்பிட்டு யாருக்கு காட்டினார்கள்? உன்னுடைய தாய் தந்தையர்கள் சிறப்பாக சீராக சாலிஹானவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீயும் சாலிஹானவர்களாக இருப்பாய். உன்னுடைய தாய் தந்தையரிடம் அந்த தகாத கெட்ட காரியம் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நிச்சயமாக பரம்பரையாக வரும். சூரத் கஹ்ஃபில் அல்லாஹ் தஆலா இன்னொரு சொல்கின்றான், ஹஜ்ரத் மூசா ஹஜ்ரத் ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் போகிறார்கள், ஒரு ஊரை அடைகிறார்கள். மீண்டும் சம்பவம் நேரம் போதாது. அந்த இடத்தில் செல்லும் பொழுது ஒரு தூணை ஹஜ்ரத் ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தூக்கி நேராக்கி வைக்கிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டார்கள், இது ஏன் இப்படி செஞ்சீங்க, செய்யாம இருக்கேன், காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆன் குறிப்பிடுகின்றான், வ அம்மல் ஜிதார் ஃபகான லி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா وكان تحته كنز لهما وكان ابوهما صالحا. அல்லாஹ் சொன்னான், واما الجدار இந்த சுவர், இந்த பித்தி, இந்த தூண் இருக்கின்றதே, فكان لي غلامين يتيمين في المدينه, இந்த மதீனாவில் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரெண்டு யத்தீம்களுக்கு சொந்தமான வராசத் சொத்து இந்த சுவருக்கு கீழால் இருக்கிறது. விளங்கப்படுத்தினார்கள், இதுக்கு கீழால ரெண்டு அனாதைகளுடைய சொத்து இருக்கின்றது, அந்த தூண் சாய்ந்ததின் காரணமாக விலங்குகள் யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, அவர்கள் பருவ வயதை அடையும் வரைக்கும் பாதுகாக்க வேண்டும், இதை பாதுகாப்பதற்குத்தான் நான் இந்த சுவரை நான் நேரையாக்கினேன். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப அந்த அந்த வசனத்தில் அடுத்தது வருகிறது என்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறான், கான அபூஹுமா சாலிஹா, அந்த குழந்தைகளுடைய தாயும் தந்தையும் சாலிஹானவர்களாக இருந்தார்கள். சாலிஹானவர்களாக இருந்தார்கள். நாம் சாலிஹானவர்களாக இருந்து நாம் மௌத்தாங்கினால் நம்முடைய பரம்பரைக்கு சேர வேண்டிய சொத்தை சரியா நல்லா கொண்டு சேர்ப்பார், சரியா நல்லா கொண்டு சேர்ப்பார். அது இல்லாம நம்முடைய பார்வையை, நம்முடைய கேள்வியை, நம்முடைய சிந்தனா சக்தியை இன்று பார்க்கின்றோம். திருமணம் முடித்த பெண்கள், திருமணம் முடிக்காதவர்கள், திருமணம் முடிக்க போகும் நாளை மறுநாள் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்கள், அவருடைய காலம் எப்படி நடைபெறுகிறது, அவருடைய இரவுகள் எப்படி கழிகிறது, சோசியல் நெட்வொர்க்லையும் சோசியல் மீடியாவிலையும் அதே போல சமூக வலைத்தளங்களிலும் யூடியூபிலும் இன்டர்நெட்டிலும் ஸ்கைப்பிலும் வைபரிலும் வாட்ஸ்அப்பிலும் எல்லாத்திலையும் இன்று காலம் கழிந்து கொண்டே செல்கிறது. தகாத உறவுகள் வருகிறது. எங்கேயோ இருக்கிற ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆள், அவனுக்கு வயது 50 உதாரணமாக, இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு 22 அவன் போட்டிருப்பா ஒரு 25 ஒரு பொடியனுடைய போட்டோ. இங்க உள்ள பொம்பளை பிள்ளை நினைக்கிற எனக்கு அமெரிக்காவில் ஒரு ஆள் லிங்க் ஆயிட்டாரு. இல்லாட்டி இன்னைக்கு காலத்துல சொல்ற எப்படி எப்படி சொல்ற, நாங்க எல்லாம் தகாத உறவு நாங்க வைக்கல, இல்ல அந்நியவர்களுடைய நம்முடைய தொடர்பு இல்ல, நம்முடைய தொடர்பு எல்லாம் நாங்க எல்லாம் என்ன இஸ்லாமிக் செட்டிங் செய்கின்றோம். ஆயிஷா பானும் ஹப்சா பானும் அதே போல அப்துல்லா அப்துல் ரஹ்மான் தொடர்பு செய்கிறாங்க. இது யாருக்கு இந்த உரிமையை தந்தது? இஸ்லாமிய செட்டிங், இஸ்லாமிய எஸ்எம்எஸ், இஸ்லாமிய தொடர்பு மரம் இல்லாத ஆண்களுடன் வைக்கக்கூடிய சட்டத்தை இது ஆகும் என்று உருவாக்கி தந்தவர்கள் யார் நமக்கு? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கின்றான், இன்னும் தந்திருக்கின்றான். நாம் ஒரு நாளைக்கு மரணிக்க இருக்கின்றோம். நம்முடைய மௌத்து எப்ப நிகழும் என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் குதுசியில் கூறியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எமக்கு முன்னால் சில பட்டோலைகளை அல்லாஹ் எடுத்து போடுவான். அல்லாஹ் சொல்வான், இன்னமா ஹிய அமாலுக்கும் உஸ்ஸீஹா லக்கும் ஸும்மா உஃபீக்கும் இய்யாஹா, உங்களோட நீங்கள் செய்த அனைத்து அமால்களை நான் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன், அதை ஒரு நாளைக்கு நான் ரிட்டர்ன் திருப்பி தருவேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், நாளை மறுமையில் மக்கள் கை சேதப்படுவார்கள், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சிறிய பாவம் பெரிய பாவம், மறைத்து செய்த பாவம், மறைக்காமல் செய்த பாவம், பிரெஞ்சுகளோடு சேர்ந்து செய்த பாவம், பிரெஞ்சை விட்டும் தனியாக செய்த பாவம், வாப்பா அம்மாவுக்கு தெரியாம நம்முடைய தலைவனுக்கு அடியில போன வச்சுக்கொண்டு யார் யாருடன் தொடர்பு பட்டோம், யார் யாரு எந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் செய்தோம் என்பதை எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் கொண்டு வரத்தான் போகின்றான். இதை பார்த்து ஆச்சரியம் அடைவார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், சாதாரண மெமரியில 1000 பயான் போடுகின்றோம், 100 பயான் போடுகின்றோம், எத்தனையோ பாடல்கள் இசைகளை அதில் பதிவு செய்கின்றோம். அல்லாஹு தஆலா படைத்த இந்த படைப்புக்கு எவ்வளவு சக்தி என்றால், இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து நாளை மறுமை இந்த உலகத்தை அப்படியே ஒரு மா உருண்டையை போல ஆக்கக்கூடிய ரப்புக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும். மனிதன் கை சேதப்படுவான், சிறிய பாவம் ஒளிச்சு மறைச்சு வெளிச்சத்தில இருட்டில தாய் தந்தர்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில், கணவன் இல்லாத நேரத்தில், மனைவி இல்லாத நேரத்தில் கணவன் செய்த எல்லா தப்புகளும் கொண்டு வரப்படும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அழகான அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான ஒரு கண்ணியமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்து நம்முடைய கடைசி முடிவையும் சிறந்ததாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.